நேயர்களுக்கு வணக்கம். இது லண்டன் பிபிசியின் உலக சேவையிலிருந்து ஒலிபரப்பாகும் தமிழோசை. பிப்ரவரி மாதம் 14 திகதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுடன் ஜெயபிரகாஷ் நல்லுசாமி. இன்றைய தமிழோசையில் முதலாவதாக செய்தி அறிக்கையும், பின்னர் தொடரும் செய்தி அரங்கத்தில் இலங்கையின் வடக்கு மாகாண சபையின் புதிய ஆளுநராக பொறுப்பேற்றிருக்கின்ற ரெஜினோல் குரே பிபிசிக்கு அளித்திருக்கின்ற பேட்டி. கிழக்கே முஸ்லிம்கள் பெருவாரியாக வாழும் காத்தான்குடி பிரதேசத்தில் காதலர் தினத்துக்கு எதிரான சுவரொட்டி பிரச்சாரம். தமிழகத்தில் சென்னையில் காதலர் தின கொண்டாட்டங்களுக்கு எதிராக பாரத் இந்து முன்னணி நடத்திய 30 நாய்கள் முத்தமிடும் கண்டன போராட்டம் பற்றிய செய்திகள்.
ரோட்ல இருக்கக்கூடிய நாய் எப்படி பண்ணதோ அதை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உண்மையற்ற காதலர்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. அதை கண்டிக்கக்கூடிய வகையில தான் நாயை முன்னிலைப்படுத்தி முத்தம் கொடுக்க நிகழ்ச்சியை நாங்க வந்து ரோட்ல பண்ணோம்.
ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் அண்மைய சம்பவங்களின் பின்னணியில் லக்ஷரே தொய்பா இயக்கம் இருப்பதாக உள்துறை அமைச்சர் சுமத்தும் குற்றச்சாட்டுகள். ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் 4 பாகம் மற்றும் இன்னபிற செய்திகளும் இடம்பெறுகின்றன.
செய்தி அறிக்கை வழங்குவோர் சார்லஸ் பீட்டர், திருநாவுக்கரசு விக்னராஜா.
ஆப்கானிஸ்தானில் கொல்லப்பட்ட பொதுமக்கள் மற்றும் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை என்றுமில்லாதவாறு கடந்த ஆண்டு 4 வீதத்தால் அதிகரித்துள்ளதாக ஐக்கிய நாடுகள் சபை தெரிவித்துள்ளது.
We recognize that all the parties to the conflict have agreed on the need to avoid civilian casualties.
அங்கு 2015 ஆண்டு 3500 பேர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் 7500க்கும் அதிகமானவர்கள் காயமடைந்துள்ளனர். எனினும் பொதுமக்களின் உயிரிழப்பானது 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 150 குறைந்துள்ளது. அங்கு 62 வீதமான உயிரிழப்புகளுக்கு அரச எதிர்ப்பு படையினரே காரணம் எனவும், 17 வீதமான உயிரிழப்புகளுக்கு நேட்டோ உட்பட அரச படையினரே காரணம் எனவும் ஐநா கூறுகிறது. மற்றைய 17 வீத உயிரிழப்புகள் பரஸ்பர தாக்குதல்களினால் ஏற்பட்டுள்ளது என ஐநா மேலும் தெரிவித்துள்ளது.
துருக்கி 2 நாளாக சிரியாவின் எல்லைக்குள் சிரிய குர்த் இன போராளிகள் அண்மையிலே கைப்பற்றியிருக்கின்ற இடங்கள் மீது தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தியிருக்கிறது. இது தொடர்பாக அறிவித்திருக்கின்ற துருக்கி அதிபர் அகமது தவுதோக்லு அவர்கள், தம் நாட்டு சட்டங்களின்படி அசாஸ் மற்றும் அதை அண்மித்த பகுதிகளை ஆக்கிரமித்திருக்கின்ற படைகள் மீது தாக்குதல்கள் நடந்தன என்று
கூறியிருக்கின்றார்.
சிரியா குர்தின தரப்பினர், சிரியாவில் இருக்கின்ற குர்தின தரப்பினர்கள் துருக்கியினுடைய இந்த நடவடிக்கைகளை கண்டித்திருக்கிறார்கள். சிரியாவில் நடக்கின்ற விஷயத்திலே தலையிடுவதற்கு துருக்கிக்கு எந்த விதமான அதிகாரங்களும் கிடையாது எனவும், தாங்கள் பிடித்திருக்கின்ற பகுதிகளிலிருந்து பின்வாங்கப் போவதில்லை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். சிரியாவில் இருக்கின்ற குர்தின போராளிகளுக்கு துருக்கியில் தனிநாடு கேட்டு போராடுகின்ற குர்தின கெரில்லா படைகளுடன் தொடர்புகள் இருப்பதாக துருக்கி குற்றம் சாட்டுகிறது. இந்த விவகாரம் அமெரிக்காவுக்கு கவலைகளை எழுப்பியிருக்கிறது. துருக்கியுடனும் சிரியாவில் இருக்கின்ற குர்த் இனத்தவர்களிடம் நல் உறவுகளை வைத்திருக்கின்ற அமெரிக்கா இரண்டு தரப்பினர்களையும் தற்போது அவர்கள் பிடித்திருக்கின்ற புது நிலைகளிலிருந்து பின்னேறி செல்லுமாறு கேட்டிருக்கிறது.
சிரியாவில் இஸ்லாமிய அரசு என்று தங்களை அழைத்துக் கொள்ளும் அமைப்பின் மீதான தமது தாக்குதல்களை சவுதி அரேபியா தீவிரப்படுத்துவதை உறுதிப்படுத்தியுள்ளது. அவ்வகையில் துருக்கியில் உள்ள ஒரு தளத்துக்கு தமது போர் விமானங்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக சவுதி அரேபியா கூறியுள்ளது. இதுவரை காலமும் அந்த அமைப்பின் மீதான அனைத்து தாக்குதல்களும் சவுதி விமானப்படை தளங்களிலிருந்தே நடத்தப்பட்டன. தமது விமானங்களை துருக்கிக்கு நகர்த்துவது வடக்கு சிரியாவில் தாம் தாக்க திட்டமிட்டுள்ள இலக்குகளை அருகில் செல்ல ஏதுவாக அமையும் என சவுதி இராணுவ தளபதி ஒருவர் தெரிவித்துள்ளார். இந்த போர் விமானங்களை துருக்கிய படைத்தளத்துக்கு அனுப்பும் நடவடிக்கை இடம்பெற்றுள்ளது என சவுதி இராணுவ பேச்சாளர் ஒருவர் கூறுகிறார். ஆனால் துருக்கிய இராணுவ தரப்போ அந்த போர் விமானங்கள் இன்னும் தமது தளத்தை வந்து சேரவில்லை என கூறுகிறது. அடுத்த சில வாரங்களில் அவை அங்கு சென்றடையும் என கூறப்படுகிறது.
சிரியா தொடர்பிலான விஷயங்களிலே இணைந்து செயல்படுவதற்கு அதிபர்கள் விளாடிமிர் புட்டினும் பராக் ஒபாமாவும் இறங்கியிருக்கிறார்கள். சிரியாவில் நடைபெற்று வருகின்ற மோதல்களை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து மியூனிக் நகரில் கடந்த வாரம் எட்டப்பட்ட உடன்படிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கும் இரண்டு தலைவர்களும் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். தீவிரவாதத்துக்கு எதிராக ஐக்கியமான முன்னணி ஒன்றை ஏற்படுத்த வேண்டிய தேவை குறித்து தொலைபேசி வழியாக உரையாடலில் இரண்டு தலைவர்களும் பேசியிருக்கின்றார்கள். சிரியா தொடர்பாக ஜெர்மனியின் மியூனிச் நகரில் நடைபெற்று வருகின்ற கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை அன்று முடிவடைகிறது. இதனிடையே சிரியாவில் நடைபெற்று வருகின்ற விஷயங்கள் தொடர்பில் சர்வதேச சமூகம் உண்மைகளை புரிந்து கொள்ள வேண்டும் என ஐரோப்பிய ஒன்றியத்தின் வெளியுறவுக் கொள்கையின் தலைவர் சனிக்கிழமை கூறியிருக்கின்றார்.
ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை தமது உடைமையில் வைத்திருந்த பிரிட்டிஷ் பிரஜைகள் 3 பேர் கிரேக்கத்தில் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்டவர்களில் இருவர் ஈராக்கிய வம்சாவளியைச் சேர்ந்தவர்களாக இருக்கின்ற நிலையில் மற்றையவர் ஈராக்கிய குர்தினத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவர்கள் நாட்டின் வடகிழக்கு பகுதியில் உள்ள தடுப்பு முகாம் ஒன்றில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர்.
இன்றைய செய்தி அரங்கத்தில் முதலில் இலங்கை குறிப்புகள். வடக்கு மாகாண சபையின் புதிய ஆளுநராக மேல்மாகாண சபையின் முன்னாள் முதலமைச்சர் ரெஜினோல் குரே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன முன்னிலையில் பொறுப்பேற்றிருக்கிறார். அவர் பிபிசிக்கு அளித்திருக்கின்ற பேட்டியின் முக்கிய தகவல்களை தொகுத்து தருகிறார் சார்ல்ஸ் பீட்டர்.
இலங்கையின் வடமாகாணத்தில் ராணுவத்தினர் வசமுள்ள பொதுமக்களின் காணிகளை அவர்களிடம் மீள கையளிப்பது தொடர்பான நடவடிக்கைகளை துரிதப்படுத்த உள்ளதாக வடமாகாண ஆளுநராக நியமிக்கப்பட்டுள்ள ரெஜினோல்ட் குரே பிபிசியிடம் தெரிவித்தார். இலங்கையின் முந்தைய அரசினால் போர்க்களத்தை வெல்ல முடிந்த போதிலும் தமிழ் மக்களின் மனதை வெல்ல முடியாமல் போனது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரான ரெஜினோல்ட் குரே வடமாகாண ஆளுநராக இன்று ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவினால் நியமிக்கப்பட்டுள்ளார். வரும் 16 செவ்வாய்க்கிழமை தனது பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ள உள்ள ரெஜினோல்ட் குரேயிடம் அவர் எதிர்காலத்தில் முன்னெடுக்க உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் கேட்ட போதே இவ்வாறு கூறினார். இனங்களுக்கிடையில் நல்லிணக்கம், நட்பு, சமாதானம் ஆகியவற்றை ஏற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எமது ஜனாதிபதி முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காக தன்னை கொலை செய்ய வந்தவருக்கும் அவர் பொது மன்னிப்பு வழங்கினார். தேசிய கீதத்தை தமிழ் மொழியிலும் பாட வைத்தார். இவ்வாறு தமிழ் மக்களின் மனதில் இடம் பிடித்து நல்லிணக்கத்தை ஏற்படுத்த அவர் முன்னெடுத்து வரும் முயற்சிகளுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன் என்று கூறிய வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரே, வடக்கின் அபிவிருத்தி பணிகளை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளில் தமிழ் மக்களை இணைத்துக் கொள்ள உள்ளதாகவும் தெரிவித்தார். வடக்கில் கடந்த காலங்களில் அபிவிருத்தி நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டாலும் அவை பெரும்பாலும் தென்பகுதியிலுள்ள ஒப்பந்தக்காரர்கள் மற்றும் வர்த்தகர்களைக் கொண்டு முன்னெடுக்கப்பட்டு வந்தது. ஆனால் இவ்வாறானவற்றை வடபகுதியைச் சேர்ந்த மக்களுடன் சேர்ந்து செய்திருக்க வேண்டும் என்று கூறிய வடமாகாண ஆளுநரிடம் இராணுவத்தினரிடம் உள்ள பொதுமக்களின் காணிகளை அவர்களிடமே மீள கையளிப்பது தொடர்பில் உள்ள திட்டம் பற்றி கேட்டபோது
ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன
6 பொதுமக்களின் காணிகளை அவர்களிடமே கையளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டுமென ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளார். நான் பதவியை பொறுப்பேற்றதன் பின்னர் அதனை துரிதப்படுத்த நடவடிக்கை எடுக்க உள்ளேன் என்று கூறிய ரெஜினோல்ட் குரேயிடம் வடமாகாணத்தில் இராணுவத்தினரின் பிரசன்னத்தை குறைப்பது தொடர்பில் நடவடிக்கை எடுக்கப்படுமா என்று கேட்டபோது தற்போதைய நிலைமையை பார்த்தீர்களானால் இராணுவத்தினரின் பிரசன்னம் பெரிய அளவில் குறைந்துள்ளது. இரு இனங்களுக்கிடையும் நல்லிணக்கம், புரிந்துணர்வு ஏற்படும் போது இதற்கான தேவை அங்கு இருக்காது என்று கூறிய வடமாகாண ஆளுநர் ரெஜினோல்ட் குரேயிடம் தமிழர் பிரதேசங்களில் பெரும்பான்மை இனத்தவர்களை முக்கிய பதவிகளுக்கு நியமிப்பது தொடர்பில் விமர்சனங்கள் தெரிவிக்கப்படுகின்றனவே என்று கேட்டபோது பெரும்பான்மை இனத்தவர்கள் அதிகமாக வாழும் மேல்மாகாணத்தில் லோகேஸ்வரன் ஐயாவை ஏன் ஆளுநராக நியமித்தார்கள் என்று நான் திருப்பி கேட்டால் அதற்கு என்ன பதில்? நீங்கள் தெற்கை எடுத்துக்கொண்டால் தமிழ் பேசுபவர்கள் அதிக அளவில் முக்கிய பதவிகளை வகித்து வருகிறார்கள் என்பதை நான் இங்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் என்றார் வடமாகாணத்திற்கு புதிதாக நியமிக்கப்பட்டுள்ள ஆளுநர் ரெஜினோல்ட் குரே.
சார்ல்ஸ் பீட்டர் அளித்த குறிப்பு. உலகின் பல பாகங்களிலும் இன்று காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது. இலங்கையில் இந்த காதலர் தினத்தை ஒட்டிய நாட்களில் இளம் பெண்களின் தற்கொலை வீதம் அதிகரிப்பதாக ஆய்வு தகவல் ஒன்று இருக்கிறது. இது தொடர்பான குறிப்பொன்றுடன் மாணிக்க வாசகம்.
இலங்கையில் வேலண்டைன் டே எனப்படும் காதலர் தின அன்பு பரிமாற்றத்தின் போது ஏற்படுகின்ற பிரச்சனைகளினால் அதிக எண்ணிக்கையான இளம்பெண்கள் தற்கொலை செய்து கொள்வதாக விளையாட்டுத்துறை அமைச்சின் உடற்கல்வி பயிற்சியாளரான மருத்துவர் அசங்க விஜயரத்ன அவர்கள் கூறுகின்றார். சாதாரணமாக இடம்பெறுகின்ற தற்கொலைகளை விட காதலர் தினத்தின் பின்னர் வருகின்ற சில தினங்களில் இந்த எண்ணிக்கை அதிகரித்திருப்பது ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். இலங்கையில் சாதாரணமாக நாளொன்றுக்கு 4-5 பேர் தற்கொலை செய்து கொள்கின்றார்கள். 18-26 வயதுக்கும் இடைப்பட்டவர்களே இவ்வாறு பாதிக்கப்படுகின்றார்கள். வாழ்க்கை பிரச்சனைகள் மற்றும் தனிப்பட்ட விடயங்கள் இதற்கு காரணமாக இருக்கின்றன. ஆனால் வேலண்டைன் டே எனப்படுகின்ற காதலர் தினத்திற்கு பின் வருகின்ற சில தினங்களில் இடம்பெறுகின்ற தற்கொலை முயற்சிக்கான சம்பவங்களின் சராசரி எண்ணிக்கை கடந்த 2-3 வருடங்களில் 2x அதிகரித்திருக்கின்றன. இந்த மரணங்கள் தொடர்பில் நடைபெறுகின்ற மரண விசாரணைகளில் தற்கொலைக்கான உண்மையான காரணங்கள் வெளிப்படுவதில்லை. இது தொடர்பாக நடத்தப்பட்ட ஆய்வுகளில் காதலர் தினத்தன்று அல்லது அதனையொட்டி ஏற்படுகின்ற மன துயரங்கள், கவலைகள் மற்றும் மனமுடைந்து போதல் என்பனவே இந்த அதிகரித்த தற்கொலை முயற்சிக்கான காரணங்கள் என தெரிய வந்திருக்கின்றது என்றார் மருத்துவர் அசங்க விஜயரத்ன அவர்கள். காதலர் தினத்தன்றே இளம் பெண்களுக்கு அதிக அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றன என்றும் அவர் கூறுகின்றார். காதலர் தினத்தன்று இளம்பெண்களுக்கு அன்பின் அடையாளமாக அதிக அன்பளிப்புகள் வழங்கப்படுகின்றன. எதிர்பார்த்த வகையில் இந்த அன்பளிப்புகள் அமையாமல் போவது, எதிர்பார்த்தவாறு அன்பின் வெளிப்பாடாக தகவல்கள் வந்து கிடைக்காமை, அன்பளிப்பே கிடைக்காமல் போவது போன்ற காரணங்களினாலும் தற்கொலைகள் இடம்பெறுகின்றன. அதே நேரத்தில் அதிக எண்ணிக்கையான இளம்பெண்கள் அன்பு பரிமாற்றமாக தமது கன்னித்தன்மையை வழங்குவதும் ஆய்வின் மூலம் கண்டறியப்பட்டிருக்கின்றது. சுய விருப்பத்திற்கு அமைவாகவே இது நடைபெறுகின்றது. ஆயினும் 15 வயது உடையவர்கள் இதனால் பாதிக்கப்படுவதும் ஆய்வுகளில் அவதானிக்கப்பட்டிருக்கின்றது என்றார் மருத்துவர் அசங்க விஜயரத்னா அவர்கள்.
மாணிக்க வாசகம் அளித்த குறிப்பது, கிழக்கு மாகாணத்தில் முஸ்லிம்கள் பெருவாரியாக சரிந்து வாழும் காத்தான்குடி பிரதேசத்தில் எச்சரிக்கை என்ற தலைப்பில் காதலர் தின கொண்டாட்டங்களுக்கு எதிராக சுவரொட்டி பிரச்சாரம் ஒன்று நடந்திருக்கிறது. இதுரமான குறிப்பொன்றுடன் நமது கிழக்கிழங்கை செய்தியாளர் உதயகுமார்.
காதலர் தினமாகிய இன்று மட்டக்களப்பு மாவட்டம் காத்தான்குடி பிரதேசத்தில் காதலர் தினத்துக்கு எச்சரிக்கை விடுக்கும் சுவரொட்டிகள் பரவலாக ஒட்டப்பட்டுள்ளது. காத்தான்குடி முகசபா மீடியா நெட்வொர்க் எனப்படும் குறித்த சமூக அமைப்பின் செயற்பாட்டாளர் ஜுனைத் எம் ஃபஹாத் அவர்களை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன்.
காதலன்ட்டு அதுக்கு பரிசு வந்து பாலியலுங்கிற அளவுக்கு போயிட்டு இருக்கு. காதலர் தினம் என்பதற்கு ஒரு நாள் தேவையில்லை. அன்பு இருக்கும் வரை என்னாலும் காதலர் தினம் தான். காதலர் தினம் என்பது கட்டை சூறையாடுகின்ற ஒரு தினமாகவே இன்று பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வியாபார பொருட்கள் விற்பனையாக வேண்டும், கிஃப்ட் பொருட்கள் விற்பனையாக வேண்டும் என்பதற்கு அவர்கள் காதலை ஊக்குவிக்கின்ற ஒரு கலாச்சாரத்தை நாங்கள் பார்க்கிறோம். இஸ்லாமிய கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது வந்து ஒரு வேறொரு ஆணும் வேறொரு பெண்ணும் எந்த ஒரு நோக்கத்துக்காக அவங்க பழையனாலும் அது இஸ்லாம் மார்க்கம் தடை செய்யுது. அது இப்ப இஸ்லாமிய கலாச்சாரத்தில் வந்து ஒரு கலாச்சார சீர்கேடு என்கிற ஒரு விஷயத்தை வந்து சமூக மத்தியிலையும் இளைஞர் மத்தியிலையும் விழிப்புணர்வு ஊட்டுவதற்காக வந்து இந்த ஒரு சுவரட்டியை நாங்கள் ஒட்டினோம். நாங்கள் எச்சரிக்கை என்று சொல்லப்படுகின்றது. அனைவரும் எச்சரிக்கையாக இருங்கள், இதற்கு இன்னொரு கருத்து விழிப்புணர்வாக இருங்கள் என்றும் கூறலாம். நீங்கள் கண்காணிக்கப்படுகிறீர்கள் என்று நாங்கள் கூறப்பட்டிருந்த வாசகம், சிமா உலகில் உள்ள அனைவருமே இறைவனால் கண்காணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் என்கின்ற ஒரு வாசகத்தை நாங்கள் மையப்படுத்தி அந்த வசனத்தை நாங்கள் அதில் பயந்திருக்கிறோம்
என்று கூறிய அவரிடம், இது தனி மனித சுதந்திரத்தில் தலையீடு என்று ஒரு சாரார் கூறுவது பற்றி கேட்டபோது,
தனி மனித சுதந்திரம் என்கும் போது எல்லாருக்கும் எல்லா சுதந்திரம் வழங்கப்பட்டிருந்தாலும் எங்களுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அப்படி எங்களுடைய மார்க்கங்கள் எங்களை கட்டுப்படுத்துகின்றது, எங்களுடைய கலாச்சாரம் எங்களை கட்டுப்படுத்துகின்றது. அதனை மையமாக வைத்துதான் நாங்கள் இப்படி ஒரு பணியை மேற்கொண்டிருக்கின்றோம். அன்பு என்பதுதான் காதலுடைய பரிமாணம். ஆனால் இன்று காதல் கலாச்சார சீரழிவு கொண்டு சென்றது. இது எந்த மதமாக இருந்தாலும் சரி, இது நாட்டுக்கும் குடும்பத்திற்கும் சமூகத்துக்கும் அந்த மதத்துக்கும் ஒரு அவப்பேரை உண்டாக்குகின்ற ஒரு காரியமாக இருக்கின்றது
என்று பதிலளித்தார் ஜுனைத் எம் ஃபஹாத்.
உதயகுமார் அளித்த குறிப்பது. செய்தி அரங்கம் தொடரும்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பிபிசி தமிழோசை.
இந்தியாவிலும் காதலர் தினத்துக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பல்வேறு நிகழ்வுகள் இன்று நடந்திருக்கின்றன. சென்னை மெரினா கடற்கரையில் திராவிடர் கழகத்தினர் காதலர் தினத்துக்கு ஆதரவை வெளிப்படுத்தி கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். ஆனால் காதலர் தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் போராட்டங்களையும் சென்னையில் இந்து அமைப்புகள் நடத்தியுள்ளன. நாய்கள் முத்தமிட்டுக் கொள்ளும் நிகழ்வு ஒன்றை ஏற்பாடு செய்திருந்த பாரத் இந்து முன்னணியின் தலைவர் பிரபுவை தொடர்பு கொண்டு இது பற்றி கேட்டேன்.
உண்மை காதலை போற்றிடுவோம் சொல்லியும் இந்து கலாச்சாரத்தை காத்திடுவோம் என்ற ஒரு டைட்டில் பண்ணிட்டு சமீப காலமா வந்துட்டு இந்த கேரளாவில் வந்துட்டு காதலர்களுக்கு லவர்ஸ் எல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணும், நாங்க எங்க சுதந்திரமா தான் செயல்படுவோம் சொல்லிட்டு லவ் ஆஃப் இந்தியா என்ற இயக்கத்தை வந்துட்டு கேரளால ரோஷ்மி நாயர் என்ற ஒரு பெண்மணி வந்துட்டு ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பெண்மணி இந்தியா முழுவதும் இந்து கலாச்சாரத்தை பாதிக்கக்கூடிய வகையில காதலர்களை வந்துட்டு கேவலமான கொச்சைப்படுத்துன்ற நோக்கத்தோட ஒரே நபர் 10 ஆண்களுக்கு வந்து முத்தம் கொடுக்குறாங்க. அப்படிப்பட்ட பெண்மணி சென்னையிலயும் அந்நிகழ்ச்சியை வந்துட்டு ஐஐடியில வந்துட்டு நடத்தினாங்க. பாரத் இந்து மணியின் சார்பா நாங்க புகார் கொடுத்ததன் பேர்ல சென்னை காவல்துறை அதை தடுத்து நிறுத்தினாங்க. அப்பெண்மணியை ரோஷ்மி நாயர் என்ற பெண்மணியை கண்டிக்கக்கூடிய வகையில சென்னையில 30 முத்தமிடும் நிகழ்ச்சி சென்னையில நடத்துவோம். இன்னைக்கு
காதலர் தினத்துக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக 30 முத்தமிடுகின்ற இந்த எதிர்ப்பு முறை ஏன், எதற்காக 30 முத்தமிட வேண்டும்?
உண்மையா காதலுக்கு காதல் பண்றவங்க நிச்சயமாக வந்து பப்ளிக் பிளேஸ்ல வந்து கிஸ் பண்றதோ கொச்சையா நடந்துக்கிறதோ அந்த மாதிரி செயல்கள்ல வந்துட்டு நிச்சயமா வந்துட்டு எந்த பெண்மணியும் உண்மையா ட்ரூவா லவ் பண்றவங்க யாருமே வந்துட்டு ரோட்ல வந்துட்டு அந்த மாதிரி செயல்கள்ல ஈடுபட மாட்டாங்க. ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் ஈடுபட மாட்டாங்க. தவறான அணுகுமுறையில் இருக்கிறவங்க மட்டும்தான் அப்படிப்பட்ட செயல்களை ஈடுபடுவாங்க. அதுக்கு ஏன் நாங்க வந்துட்டு நாயை முன்னிலைப்படுத்துறோம் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த நாய்கள் தான் வந்து ரோட்ல பாத்தீங்கன்னா யார் எந்த நாய்களும் யாருக்கு வேணாலும் முத்தம் கொடுக்கணும், யாரு கூட வேணாலும் எந்த அணுகுமுறையும் வந்துட்டு தேவையான முறைகளும் வந்து செயல்படுத்தும். அப்ப அதனாலதான் நாங்க வந்துட்டு ரோட்ல இருக்கக்கூடிய நாய் எப்படி பண்ணதோ அதை வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு உண்மையற்ற காதலர்கள் வந்து செய்துட்டு இருக்காங்க. அதை கண்டிக்கக்கூடிய வகையில தான் நாயை முன்னிலைப்படுத்தி முத்தம் கொடுக்க நிகழ்ச்சியை நாங்க வந்து ரோட்ல பண்ணோம்.
காதலர் தினம் கொண்டாடுபவர்கள் வந்து அவர்களுடைய சொந்த விருப்பத்தின் பேரில் அரசியல் அமைப்பு உறுதி செய்திருக்கின்ற அவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி மனித சுதந்திரத்தின் அடிப்படையில் தான் அதனை கொண்டாடுவதாக கூறுகிறார்கள். அப்படியான ஒரு சூழ்நிலையில் அவர்களுடைய அந்த சுதந்திரத்தில் தலையிடுவது போல இல்லையா அவங்களுடைய செயற்பாடு?
நிச்சயமாக வந்துட்டு உண்மை காதல வந்துட்டு நாங்க ஆதரிக்கிறோம். அதே சமயம் இவங்க காதல் சுதந்திரம் என்ற பேர்ல சிக்ஸ வந்துட்டு இவங்க வந்து பூங்காக்கள்ல பீச்சுகள்லாம் வந்துட்டு சுதந்திரம் என்ற பேர்ல வந்துட்டு கொச்சியா பண்றதை வந்துட்டு நாங்க வந்து இந்து கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கணும், அதை வந்து வன்மையா கண்டிக்கிறோம்.
ஆனால் இப்படியான நாய்களை முத்தமிட செய்வதன் மூலம் இந்து மதத்தின் கலாச்சாரத்தை பாதுகாத்து விட முடியும் என்று நம்புகிறீர்களா?
அதாவது நாங்க இந்து கலாச்சாரத்தை பாதுகாக்க முடியும் என்று நாங்கள் நம்புகிறோம். காரணம் ஏன்னு கேட்டீங்கன்னா, ஐந்து அறிவு உள்ள நாய்கள் தான் இப்படி ரோட்ல வந்துட்டு இப்படி தவறான முறையில், ஏன்னா அதுக்கு அறிவு இல்லை, அதனால அப்படி பண்றாங்க. அறிவு உள்ள அறிவு உள்ள மனிதன் ரோட்டில் நிச்சயமாக மக்கள் சந்திக்கக்கூடிய இடங்களும் மக்கள் முகம் சுளிக்கும் இடங்களிலும் முத்தம் கொடுப்பது அது அநாகரிக செயல்களானே.
பாரத் இந்து முன்னணியின் தலைவர் பிரபு, இதனிடையே காதல் தினத்துக்கு எதிரான போராட்டங்களை எப்படி பார்க்கிறீர்கள் என்று திராவிடர் கழகத்தின் பேச்சாளர் வழக்கறிஞர் அருள்மொழி அவர்களிடம் கேட்டார் சிவராமகிருஷ்ணன்.
பொதுவாக இந்த அன்பு செலுத்தும் நாள், பெற்றோருக்கு நன்றி செலுத்துற மாதிரி, இது வந்து இரு தனிநபர்களுடைய உரிமை, அதுல தலையிடுவதுங்கிறது அநாகரிகம். இதுதான் என்னுடைய அடிப்படையான கருத்து. அதே நேரத்துல இதுல தலையிட்டு இதை தடுக்கணும்னு சொல்லி கலாட்டா பண்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, இரண்டு மதங்களிலும் உள்ள அடிப்படைவாதிகள், அந்த மதங்களை சேர்ந்த எத்தனையோ பேர் தான் இதை கொண்டாடுறாங்க. பெண்கள் வந்து பொது வெளிக்கு வரக்கூடாது அப்படிங்கறது இந்த ஒரு ஆணாதிக்க சிந்தனை. இந்த ஆணாதிக்க சிந்தனை தான் தங்கள் மதத்தினுடைய வேர் அடிப்படை என்று நினைக்கிற மத அடிப்படைவாதிகள் தான் இதுக்கு ரொம்ப கடுமையான எதிர்ப்பை காட்டுறாங்க. எல்லா மதங்கள்லயும் காதல் இருக்கு, எல்லா மத கதைகள்லயும் மிகப்பெரிய அமரத்துவம் மிக்க காதல்கள் அப்படின்னு கொண்டாடப்பட்டுகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இந்த காதலர்கள் வெளியில வந்து ஒரு நாள் அவங்க மகிழ்ச்சியாக தங்கள் அன்பை வெளிப்படுத்திக் கொள்றதுல இந்த அடிப்படைவாதிகளுக்கு என்ன விதமான இழப்பு அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஒன்னே ஒன்று, பெண்களும் இப்படி சமமாக வெளியில் வந்து தங்கள் அன்பை வெளிப்படுத்துவது அப்படிங்கறத அவங்க ஏத்துக்கிறது இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் காதல்ங்கிறதும் காமம்ங்கிறதும் இருட்டில் ஒரு ஆணுடைய ஆதிக்கத்தை வெளிப்படுத்துவது, அதற்கு உடன்பட வேண்டிய வெறும் உடல் மட்டும்தான் பெண் அப்படிங்கிற அவங்களுடைய பார்வையை தகர்த்து ரெண்டு பேரும் கை கோத்துட்டு வெளியில வர்றது அவங்கள வந்து உறுத்துதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனா பெரும்பான்மையாக இளைஞர்கள் வந்து இதை புறக்கணிச்சுட்டு தான் வெளியில வர்றாங்க.
வழக்கறிஞர் அருள்மொழி. டெல்லி ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் தேசவிரோத போராட்டங்களை நடப்பதாகவும் அவற்றின் பின்புலத்தில் லஷ்கர் இ தொய்பா இயக்கம் இருப்பதாகவும் நாட்டின் உள்துறை அமைச்சர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது பற்றிய குறிப்பொன்றுடன் ஜெயக்குமார்.
இந்தியாவில் தேசவிரோத சக்திகளுக்கு எதிராக போராடவும் தேசத்தின் ஒற்றுமையை காத்திடவும் அனைத்து அரசியல் கட்சிகள், அமைப்புகள் மற்றும் மக்களிடமிருந்து ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்படுபவர்கள் விட்டு வைக்கப்பட மாட்டார்கள் என்றும் ராஜ்நாத் சிங் தனது ட்விட்டர் பக்கத்தில் கூறியுள்ளார். இதனிடையே ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் நடப்பதாக அவர் கூறும் தேசவிரோத போராட்டங்களின் பின்புலத்தில் லஷ்கர் இ தொய்பா இயக்கத்தின் தலைவர் அபீஸ் சையத் செயல்படுவதாகவும் ராஜ்நாத் சிங் இன்று ஞாயிற்றுக்கிழமை செய்தியாளர்களிடம் கூறினார்.
உசே லஷ்கர் இ தொய்பா கே சீஃப் ஹாஃபிஸ் சயீத் கா பி சமர்த்தன் பிராப்த் ஹை தேஷ் கோ இஸ் ஹகீகத் கோ பி சமஜ்னா சாஹியே லஷ்கர் இ தொய்பா கே சீஃப் ஹாஃபிஸ் சயீத் நே யே பி பஹுத் ஹி துர்பாக்யபூர்ண்.
இந்த விவகாரம் தொடர்பான நடவடிக்கைகளை முன்னெடுக்க தேவையான ஆலோசனைகளை தான் அதிகாரிகளுக்கு வழங்கியுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழகத்தில் கைதாகியுள்ள மாணவ அமைப்பின் தலைவர் கன்கையா குமார் மீது தேச துரோக குற்ற வழக்கு பதியப்பட்ட பின்னர் பல்வேறு கட்சிகளின் தலைவர்களும் அந்த பல்கலைக்கழக மாணவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுக்கு ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். குறிப்பாக அந்த பல்கலைக்கழகத்திற்கு சென்றிருந்த காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, மாணவர்களின் குரல்களை ஒடுக்கும் முயற்சிகளை முன்னெடுப்பவர்கள்தான் தேச விரோதிகள் என்று குறிப்பிட்டு பேசியிருந்தார். இதனிடையே பாஜகவின் மாணவ அமைப்பு பிரதிநிதிகள் ராகுல் காந்திக்கு கருப்பு கொடி காட்டி எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். இந்த சம்பவத்தை குறிப்பிட்டு ராஜ்நாத் சிங்கிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பிய போது, அரசியல் ஆதாயத்திற்காக எவரும் இதுபோன்ற செயல்களில் ஈடுபடக்கூடாது என்றும், இடதுசாரி கட்சிகளின் தலைவர்கள் கூட தம்மிடம் கைதாகியுள்ள மாணவரை விடுவிக்க வேண்டும் என கோரியதாகவும், ஆனால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தான் அது தொடர்பான இறுதி முடிவை எடுக்கும் என்றும் அமைச்சர் கூறினார். இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசியுள்ள மாணவர் கன்கையா குமாரின் பெற்றோர், தங்களது மகன் ஒருபோதும் தேச விரோத செயலில் ஈடுபட மாட்டார் என்றும், அவரை தீவிரவாதி என குறிப்பிடுவதை ஏற்க முடியாது என்றும் இன்று தெரிவித்தனர். மேலும் தங்களது மகன் இந்துத்துவ கொள்கைகளுக்கு எதிராக மட்டுமே போராடுவதாகவும், அதைதான் தேச விரோத கொள்கையாக திசை திருப்ப முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச் செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினருமான டி ராஜாவின் மகளின் பெயரும் தேசத்திற்கு எதிராக முழக்கங்களை எழுப்பியவர்கள் பட்டியலில் இடம்பெற்றுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தொடர்ந்து ராஜ்நாத் சிங் கூறி வரும் குற்றச்சாட்டுகள் அடிப்படை ஆதாரமற்றது என்று டி ராஜா மறுப்பு வெளியிட்டுள்ளார். மாணவர்கள் அமைப்பின் தலைவர் கன்கையா குமாருக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துள்ள ஜவஹர்லால் நேரு பல்கலைக்கழக ஆசிரியர்கள் அமைப்பு தொடர்ந்து மாணவர்களோடு இணைந்து போராடப் போவதாக இன்று ஞாயிற்றுக்கிழமை மாலை செய்தியாளர்களிடம் தெரிவித்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது.
ஜெயக்குமார் நிகழ்ச்சியில் அடுத்ததாக,
ஈழத்து பாடல்கள் இலங்கையின் இசை வடிவங்கள் குறித்த தொடர் நான்காவது பகுதி, தயாரித்து வழங்குவது பூபாலரத்னம் சீவகன்.
தன்னானம் கோலப்பணி சேலை கொய்துடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகையிலே கோலப்பணி சேலை கொய்துடுத்து கொம்பு விளையாட்டுக்கு போகையிலே வேலப்பர் வந்து மடிபிடிக்க மெத்தவும் சிக்கி கொண்டார் தோழி.
இது இலங்கையின் தமிழர் வட்டாரங்களில் பண்டைய கொம்பு முறிப்பு விளையாட்டுக்காக பாடப்படுகின்ற ஒரு பாடல். அந்த ஊரின் நாட்டார் பாடல்களின் வளத்துக்கு இது ஒரு சான்று. இவை மண்ணின் பாடல்கள், மக்கள் தங்களுக்காக தாங்களாகவே பாடிய பாடல்கள் என்கின்றார் பேராசிரியர் பாலசுகுமார்.
இதை பாடுகிற பொழுது அவனுக்கு தெரியாது இது கல்யாணி ராகமா அல்லது இது ஆனந்த பைரவியா அல்லது இது வேறு என்ன ராகம் என்பது என்று அவனுக்கு தெரியாது. ஆனா பிறகுதான் இவர்கள் என்ன செய்கிறார் என்றால் அதை சாஸ்திரியமயப்படுத்தி இது இந்த ராகம் சார்ந்தது இது இந்த ராகம். ஆனா அவர்கள் ராகத்தை பற்றி எந்த அறிவும் இல்லாம எந்த கவலைப்படாம அவர்கள் தங்களுடைய உணர்வை அல்லது தன்னெழுச்சியாக பாட அந்த இசை என்பது மனிதர்களுக்குள்ள தாங்களாகவே தங்களுக்குள்ளாகவே உற்பத்தி ஆகிற ஒரு விஷயம். பிற்பாடுதான் நீங்க அதுக்கு ஒரு சாஸ்திரியமயப்படுத்தப்பட்டு அதுக்கு ஒரு ஒரு வரையறையும் அல்லது ஒரு ஜாப்பையும் சொல்கிறார்கள். ஆனால் இது மக்கள் சார்ந்த இசை.
ஒரு மனிதன் தனது வாழ்வின் அனைத்து கட்டங்களிலும் அவனுக்காக பாடிய இந்த பாடல்கள் அவனது வாழ்க்கையை முழுமையாக பிரதிபலிப்பதாக கூறுகின்றார் எழுத்தாளர் தமிழ் கவி. உண்மையில் ஒரு மனிதன் பிறப்பதற்கு முன்னதாகவே மருத்துவச்சியை அவனது தந்தை சென்று தாயின் பிரசவத்துக்காக அழைக்கும் பொழுதே அது குறித்த நாட்டார் பாடல்களும் ஒலிக்க தொடங்கி விடுவதாக அவர் குறிப்பிடுகின்றார்.
மருத்துவச்சி பாடல் என்று சொல்லி சொன்னால் அந்த மருத்துவச்சியை போய் நேரே போய் என்ற மனசுக்கு வயிற்று வலிக்கு என்று கூப்பிட மாட்டான். அவன் வந்து அதுக்கும் வந்து குறியீடுகள் ஊடாகத்தான் என்னென்னு சொன்னால் அந்த பாரம்பரிய நோக்கில் வந்து சாதாரணமாக பிள்ளை பிறந்தவனு வந்து கூரையில் அடித்தால் ஆம்பளை பிள்ளை, அம்மி குழவியில் அடித்தா பொம்பளை பிள்ளை உண்டு, அப்படித்தான் கருத்து. அதுக்கு உடனே சொல்லவும் மாட்டினான். அப்படியான முறையில் மருத்து வீச்சிக்கு வந்து மிளகு பொதி, இந்த எள்ளு பொதி, மற்ற கொள்ளு, இப்படி நவதானியங்கள் அடங்கின சின்ன முடிச்சுகளை வெள்ளை துணியில் கட்டி வச்சிருப்பினம் மனசுக்கு நோக்காடு கண்டவுடனே மருத்து வீச்சியை அழைக்க போய்க்குள்ள கொண்டு போய் அதை அவட்ட அந்த மருத்து வீச்சியை அம்மாண்டு கூப்பிட்டு அந்த காலில் வச்சு கும்பிட்டால் அவளுக்கு தெரியும் அந்த பிரசவத்துக்கு கூப்பிடுறே ரெண்டு. அப்போ அது சார்பாக ஒரு பாடல் வந்து இந்த என்னென்னு சொன்ன வந்து வழக்கத்தில் இப்போ இருந்த பாடல் வந்து எள்ளுப்பொதியோடும் வந்தீரோ தம்பி கொல்லி மலை நாடும் கண்டீரோ தம்பி, மிளகு பொதியோடும் வந்தீரோ தம்பி எல்லா மலை நாடும் சுத்தியோ தம்பி அப்படின்னு வேறு வந்த பாட்டின் வரிகள் அப்படி தான் பெறும்.
அதேவேளை நாட்டார் பாடலுக்கு ஒரு உலகளாவிய புதுமைத்தன்மை இருப்பதாக கூறுகின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம்.
எங்களுடைய இசை மரபுன்றது தவிர்க்க முடியாமல் தென்னிந்தியா கிட இந்த ஆசிய புலங்களுக்குள் உள்ள இசை மரபுகளோடு எல்லாம் நிறைய கலந்து இருக்குது. இப்போ எங்களோட பகுதிகளெல்லாம் இந்த லேஞ்சி ஆட்டம் கொண்டு ஆடுவாங்க, ஒயில் ஆட்டம் என்று சொல்லுவாங்க. எனக்கு ஒரு ஞாபகம், நான் பிலிப்பைன்ஸுக்கு ஒரு முறை போன பொழுது வீதியில் நின்று இதே ஆட்டத்தை ஆடிக்கொண்டு நின்றாங்க. அப்போ என்னடான்னு பார்த்தா அது போர்த்துகீஸ் அந்த அதுக்குள்ளால வந்து. ஆனால் இங்கே ஆடைகளும் நாங்கள் இப்போ இந்த ராமனும் அனுமனும் அனுமன் வாலால பாஞ்சான்னு சொல்லி ஆடுவோம், அவன் தன்னுடைய கதையை ஆடுவான். அப்போ இந்த நாட்டார் மரபுகளுக்குள்ள பொதுவாக ஒரு உலகளாவிய பொதுமைத்தனமும் இருக்கும். சில சொல்லுகள் வித்தியாசமாக இருக்கும், சொற்கட்டுகள் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் அந்த ஒரு ஒரு சாரமாக எசென்ஸாவார உணர்வுன்றது பொதுவாக தான் இருக்குது.
ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தாய், நீ என்னடி செய்தாய்,
அம்மி அடி இல்ல கும்மி அடிச்சேன், சும்மாவாயிருந்தேன் நான் சும்மாவாயிருந்தேன் நான் சும்மாவாயிருந்தேன்.
ஏண்டி குட்டி என்னடி குட்டி என்னடி செய்தாய், நீ என்னடி செய்தாய்,
ஆட்டு குட்டிக்கு ஆறுதல் பண்ணினேன் சும்மாவாயிருந்தேன்.
இது இந்தியாவிலும் இலங்கையிலும் பாடப்படுகின்ற ஒரு பொதுவான நாட்டார் பாடல். இலங்கையின் அனைத்து பகுதிகளும் தமக்கென தனித்துவமான நாட்டார் பாடல்களையும் கொண்டிருக்கின்றன. வட இலங்கை நாட்டார் பாடல்கள் குறித்தும் அதன் இசைவளம் குறித்தும் விளக்குகின்றார் யாழ் பல்கலைக்கழக பேராசிரியர் சண்முகலிங்கம்.
உண்மையில் நாட்டார் இசை என்றது வந்து எங்களுடைய இசை வெளிப்பாடுகள் எல்லாத்துக்குள்ளேயும் உள்ளாந்திருக்கிற விஷயம். யாழ்ப்பாணத்தின் தனித்துவமான இசை மரபுண்டு சொல்லியிருக்குள்ள உண்மையில் இப்போவும் பயிலப்படுகின்ற விஷயமாக இருக்கிறதுன்றதில் பார்த்தா, இப்போ எங்களுடைய காத்தவராயன் கூத்து, அந்த காத்தவராயன் கூத்துக்குள்ளே வர்ற அந்த மெலடி, அது அதுக்குள்ளே வர்ற அந்த இசை கோர்ப்புகள் கட்டமைப்புகள் உண்மையில் தன்னானே தன்னே தனதன்னே தனதானே தன்னே தந்தானே, இந்த இசை என்னுடைய தொனியை நாங்கள் வேறு எங்கேயும் கேட்கலாது. இப்போ இதே போல் எங்களுடைய வசந்தன் நாடகம் என்று சொல்லுவோம், குறிப்பாக இப்போ என்னுடைய கிராமம் கட்டுவன், அதில் உள்ள அந்த வீரபத்திர வசந்தன் உண்டு, அதுக்குள்ளே வருகிற அந்த தரு, அதில் வார அந்த வேரியேஷன்ஸ், அதில் வார அந்த வேறுபாடுகள் உண்மையில் நான் அறிந்த வரையில் வேறு எங்கேயும் கேட்க இல்லைன்ற அளவுக்கு நிறைஞ்ச வேறுபாடோடு இருக்குது. ஒரு வகையில் அது கிராமியமாக இருக்குது, ஒரு வகையில் நிறைந்த ஜதிகளை கொண்டு ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு இசைக்கோவை போல இருக்குது. இப்போ மழை வருது என்றால் கூட அந்த தரவுகள் தென் தேனோ தேனதேனோ தென்னானோ, அந்த பாடுற அந்த பாவத்துக்குள்ளே பாடல் வரிக்கு முன்னமே அந்த உணர்வு வந்துடும். இதுபோல் மழை பெய்யும், தன தன தனன தன தன தனன தன தன தனன தன தனனா தனனா தனன தனனா தனன தனனா தனன தன தனனா.
அதம் காக்கா அதம் காக்கா அவரை கண்டா சொல்லிருங்கோ, அதம் காக்கா அதம் காக்கா அவரை கண்டா சொல்லிருங்கோ, புவரசன் கண்ணி ஒண்ணும் உமலந்து வாடுதன்னு.
இது கிழக்கு பகுதியைச் சேர்ந்த ஒரு பாடல். இது ஒரு புறம் காதலை பேசினாலும், ஆதம் காக்காவிடம் ஒரு தமிழ் பெண் தனது காதலனை பற்றி கேட்பதன் மூலம் அங்கிருக்கக்கூடிய தமிழ் முஸ்லிம் இனங்களுக்கிடையிலான உறவின் நெருக்கத்தையும் இது கோடி காட்டுகின்றது. இலங்கையின் வடக்கு கிழக்கு பகுதிகளில் பாடப்படுகின்ற நாட்டார் பாடல்களில் சில பொதுத்தன்மைகள் இருந்தாலும், மட்டக்களப்பு நாட்டார் பாடல்கள் சில வகையில் ஏனையவற்றிலிருந்து வேறுபடுவதாக கூறுகின்றார் பேராசிரியர் மௌனகுரு.
மட்டக்களப்புக்கென்று சில வித்தியாசமான தெய்வ வழிபாடுகள் இருக்குது. உதாரணமாக மாறான்ற தெய்வம் இங்கே இருக்குது. மாறா என்பது ஒரு வேடர் மத்தியில் இருக்கிற ஒரு தெய்வம். குமர என்ற ஒரு தெய்வம், அது ஒரு வேடருக்குரிய தெய்வம். இவர்களுக்கு பாடப்படுகின்ற பாடல்களைப் போல இலங்கையில் உள்ள தமிழ் மக்கள் மத்தியில் ஒரு பாடல்களும் இல்லை. ஒன்று. இரண்டாவது, மட்டக்களப்பில் உள்ள கண்ணையம்மன் பாடல், கண்ணையம்மன் குளுத்தி, கண்ணையம்மன் உசுற்று காவியம், கண்ணையம்மன் காவியம் போன்ற அந்த பாடல்கள் ஒரு இடமும் இல்லை. மட்டக்களப்புக்கே இஸ்லாமிய மக்கள் மத்தியில் உள்ள கவி என்று இருக்குது, அது ஒரு லவம் இல்லை. இப்படி சில தனித்தன்மைகள் மட்டக்களப்பு பாடல்கள் இருக்கு.
நாட்டார் பாடல்கள் குறித்த ஏனைய விஷயங்களான தாலாட்டு, ஒப்பாரி, கேலி பாடல்கள், முஸ்லிம் மற்றும் மலையக மக்களின் பாடல்கள் குறித்து இந்த தொடரின் அடுத்த பகுதிகளில் பார்க்கலாம் நேர்களே.
ஈழத்து பாடல்கள் சிறப்பு தொடரின் நான்காம் பாகம் கேட்டீர்கள். தயாரித்து வழங்கியவர் பூபாலரத்னம் சீவகன். நேர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். அதுவரை இன்றைய நிகழ்ச்சியையும் கடந்த ஒரு வார கால நிகழ்ச்சிகளையும் நமது இணையதளமான bbctamil.com கேட்டு கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதேபோல சமூக வலைதளங்களான ஃபேஸ்புக், கூகுள் பிளஸ் மற்றும் ட்விட்டர் மூலமும் உடனுக்குடன் உங்கள் கருத்துக்களையும் விமர்சனங்களையும் தெரிவிக்கலாம். வணக்கம் நேர்களே.